முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழியினின்று விலகியதைக் கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிற்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணியை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடு செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடு செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொருந்தென்னை நினைப்பவரே. தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா.
செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 38 தொடங்கி 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, வார்த்தை வாயிலாக ஆண்டவர் நம்மோடு பேச காத்திருக்கிறார். அவர் குரல் நாம் கேட்க, நம் குரல் அவர் கேட்க, மனிதனுக்கும் இறைவனுக்கும் படைப்பிற்கும் படைத்தவனுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு உரையாடல்தான் இந்த மறையுரை, இந்த இறைவார்த்தை பகிர்வு. திருப்பலி நடக்கிற எல்லா காரியங்களுமே இறை மனித உறவை, இறை மனிதனுக்கு இடையே இருக்கிற அந்த உறவு பிணைப்பை சொன்னாலும் கூட இது வார்த்தை அல்லவா. முழுக்க முழுக்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, கேட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்போ கடவுள் நம்மளோட பேசுகிறாரு, நாம் கடவுளோட பேசக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இறை வார்த்தை பகிர்வு அல்லது மறை உரை என்று நாம் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை நாம் இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லாருமே அடிக்கடி இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க. உங்கள் அன்பியங்களில் அல்லது குடும்பத்தில் நீங்கள் கூடி ஜபிக்கிற பொழுது இந்த இறைவார்த்தை பகுதியை லூக்கா நற்செய்தியில் இருக்கிற இந்த 10வது அதிகாரம் 38லிருந்து 42 வரை இருக்கிற இந்த விவிலிய பகுதி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருக்கிற, ஒரு அடிப்படை கிறிஸ்தவனாக இருக்கிறவளுக்கு கூட இந்த நிகழ்வு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். அந்தளவுக்கு அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு நற்செய்தி பகுதி தான். சரி, அப்போ இதில் நான் என்ன சொல்லலாம் இன்றைக்கு நான் யோசித்து கொண்டிருந்தேன் அல்லது என்னுடைய சிந்தைக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய அருளை நான் கேட்ட பொழுது எனக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் என்று எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. அதை தான் உங்களோடு இப்போ நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அன்புக்குரியவில்லை, விவிலியத்தில் நிறைய இறைவார்த்தை பகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக நம்ம நற்செய்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயேசுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பல காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு சில காரியங்களை ஒரு மறையுறையாக சொல்லுகிற பொழுது மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எனக்கு இயல்பாகவே ஒரு சில விவிலிய பகுதிகள் வரும். குறிப்பாக வந்து இந்த முன்மதியோடு செயல்பட்ட ஒரு பணியாளர் நிறைய களவாணித்தனங்கள்லாம் பண்ணுவார். கடைசி நேரத்தில் எஜமானிடம் இருக்கிற எஜமானிடம் கடன் பெற்றவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் கணக்குகள்லாம் குறைச்சி குறைச்சி எழுதி வை அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் அந்த ஒரு உவமையை சொல்லுவார். அதை சொல்லும் போது நான் பல நேரங்கள் நெருடலுக்கு உள்ளாவது, இது எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும். கூட குறைய சொல்லிடக்கூடாது, மக்களுக்கு அந்த தவறான வழிநடத்துதலை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதுபோல் இன்னொரு ஒரு உவமை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை தான் ஊதாரி மைந்தன் ஊமை. அதை வாசிக்கும் போது எனக்கு பல நேரங்களில் குழம்பும். ஊதாரி மகன் சொல்கிறதா, அல்லது ஊராதி தகப்பன்னு சொல்கிறதா, இல்லை சின்ன மயனை பிரச்சனைக்குரியவன் சொல்கிறதா, அல்லது பெரிய மயனை பிரச்சனைக்குரிய ஆள்னு சொல்கிறதா, அல்லது இப்படி என்ற குழப்பங்கள்லாம் வரும். அதை சரியான பாதையில் மக்களுக்கு கொண்டு போய் நாம் கொடுக்கணும் அப்படின்ற கடமையும் பொறுப்பும் ஒரு இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஒரு மறையுறையாளருக்கு இருக்கும். அதுபோல் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நேற்று பூசையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்ல சமாரிட்டன் ஊமை அப்படின்னு வாசிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா. அப்போ எனக்கு ஒரு சில நேரங்களில் நிழல் வரும், அவர் கோயில் காரியம் கடவுளுக்கான காரியத்தை தானே செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி கேட்குறவங்களுக்கு எப்படி நாம் பதில் சொல்கிறது? அப்போ என்னது, கடமையை செய் பலன் எதிர்பாராதன்னு சொல்லப்பட்டிருக்கு, கடமையை செய்கிறது தானே அவர் போயிட்டுருக்கிறாரு. இங்கே ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்வது? அது இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக காலத்தில் அந்த சாலைகளில் இது போல் விபத்துகளை சந்தித்தது போல் விழுந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஆள்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இறைவார்த்த பகுதியை எவ்வளோ அழகாக ஆண்டவுடைய பார்வையில் சொல்றது அப்படின்றதுலாம் ரொம்ப சிரத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த மூணு விவிலிய பகுதி சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதியெலாம் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த மார்த்தா மரியா இந்த ரெண்டு பேருடைய வீட்டுக்கு ஒரே ஆள் தான் ஒரே வீட்டுக்கு தான் போகிறாரு. அந்த வீட்டுக்கு போகிற இயேசு அவர் பேசுகிற வார்த்தை, அவர்கள் நடந்து கொள்கிற விதம், தேர்ந்தெடுத்து கொண்ட வேலை, இவற்றின் அடிப்படையில் நம்ம விவிலிய விளக்க சொல்கிற பொழுது மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்றைக்கு மார்த்தா சரி அப்படின்னு சொல்ல வரல, மரியா சரி அப்படின்னு சொல்ல வரல, மார்த்தா தப்புன்னு சொல்ல வரல, மரியா தப்புன்னு சொல்ல வரல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஒரு வெளிப்படைத்தன்மையாக நம்ம அந்த நாட்கள் இருக்கிற காலச்சூழலில் இயேசு அதை எப்படி வெளிப்படுத்தினார், அவங்களோட பேசினார் அப்படின்றதன் அடிப்படையில் நாம் புரிந்து இணைந்து சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது நீயா நானா போல ஒரு நிகழ்வோ அல்லது பட்டிமன்றத்தில் போல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விவிலிய பகுதியாக நான் இதை பார்க்கவில்லை. ஆனால் இயேசு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார், அது எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பாக இறுதியில் அமைந்தது அப்படின்றதை நாம் கொஞ்சம் அந்த ஏழாம் அறிவு இறை ஞானத்தோடு நம்ம கொஞ்சம் சிந்திச்சா அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, மார்த்தா பற்றி பார்ப்போமே. பாருங்கள், இயேசு தன்னுடைய இரையாட்சி பணியை செய்கிற பொழுது, இந்த மூன்றாண்டு கால இரையரசு பரப்பு பணியில் செய்கிற பொழுது பலரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு தான் சொல்லுகிற சொல்லில் செய்கிற செயலில் பார்வையில் மூச்சு காற்றில் எல்லாவற்றிலுமே இறை சாயலை பிரதிபலிக்கக்கூடியவராக ஒரு மாற்று அரசியலை அல்லது ஒரு மாற்று இறை சமூகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு தனித்துவமான ஒரு பார்வையோடு செயல்பாட்டோடு ஆண்டவர் இயேசு பயணித்து கொண்டிருக்கிறார். இப்படி பல ஊர்களுக்கு பயணிக்கிறார், கலிலேயால பகுதிகளில் பூரா பணி செய்கிறார், அப்புறம் எருசலேம் பணிகள்லாம் பணி செய்கிறார். லூக்கா நற்செய்தி 4:16 வரை பார்த்தீங்க அப்படின்னா கலிலேயா சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர் பணி செய்யக்கூடியவராக காட்டப்படுவார். அதுக்கப்புறம் வர பகுதிகளில் அவர் அப்படியே எருசலேமை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடியவராக இயேசு காட்டப்பட்டிருப்பார். இப்படி பணி செய்கிற இடங்கள்லாம் ஒரு சில நேரங்களில் அவர் இறைவனாக இருந்தாலும் அவர் இறை மகனாக இருந்தாலும் அவர் மானிட உருவெடுத்தவர், அதில் மாற்றுக்கருத்து என்பதே இருக்கக்கூடாது. அப்போ இறை மகனாக இருந்தாலும் மண்ணில் மனிதனாய் பிறந்தவர் என்கிற ஒரு அடிப்படையில் அவருக்கும் களைப்பு வரும், அவருக்கும் சோர்வு வரும், அவருக்கும் பசி வரும் இல்லையா. அவருக்கும் தோல் சாய்ந்து பேச தன்னுடைய உள்ளத்து கிடக்குகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நல்ல நண்பர்கள் எல்லாமே அவருக்கும் தேவை. ஏனென்று சொன்னால் அவர் இறை மனிதர், இறைத்தன்மையும் இருக்கிறது மனிதத்தன்மையும் இருக்கிறது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. அப்படிதான் இயேசு ஊர் ஊராய் செல்கிற பொழுது ஊர் ஊர் என்கிற அந்த ஊர்லையும் போய் நற்செய்தியெல்லாம் அவர் நிறைய அறிவிக்கிறார். அந்த ஒரு ஊரில் போய் இப்போ நற்செய்தி அறிவிக்கிறார். இப்போ பெத்சாயிதா பகுதியில், பெத்தானியா தான் யாருடைய ஊர் அப்படின்னா, நம்ம மரியா மார்த்தா லோசர் அவருடைய ஊர். அந்த பெத்தானியா பகுதியில் பணி செய்கிற பொழுது அந்த பக்கம் போகிறாரு. ஒரு ஊர் அந்த பக்கம் பணி செய்கிற பொழுது அப்படியே களைப்பாக இருக்கிறதே, தன்னுடைய நண்பர்கள் அல்லது சகோதரிகள் இல்லத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி அந்த இல்லத்திற்கு போகிறாரு. போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே போன உடனே அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சந்தோஷம். அக்கா பேர் தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, மார்த்தா. அப்போ மார்த்தா ஒரு பெண் இருந்தார், அந்த பெண் பெயர் தான் மார்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தா வந்து இயேசு வீட்டுக்குள் வந்த உடனே அளப்பரிய ஒரு சந்தோஷம், அளப்பரிய சந்தோஷம் வந்துட்டார் அப்படின்னு ஒன்று. இப்போ என்ன கவனிக்கணும்னா, இயேசு தனியாகவா வந்திருப்பார்? இல்லை, விவிலியத்தில் அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேற்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார், சீடர்களோடு தான் போகிறார். அப்படின்னும் போது அந்த சீடர்களோடு எல்லாரையும் சேர்த்து கூட்டி கொண்டு தான் மார்த்தாவுடைய வீட்டுக்கு, அது மரியா லாசருடைய வீட்டுக்கு அவர் போகிறார். அப்படி அவர் போகும்போது ஒரு பட்டாளத்தோடு உள்ளே போகிறார். மார்த்தாவுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். இந்த உலக இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் இவரை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவர் என் வீட்டுக்கு வரமாட்டார்னு ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் என் ஆண்டவர் என்னுடைய இல்லத்திற்கு வருகிறார் என்று மற்ற மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு உள்ளே வந்தோடனே உடனே சமைக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் சமைச்சு கொடுத்து இன்னைக்கு இயேசுவுக்கு வந்து ஒரு புது தெம்பை கொடுப்போம், நல்ல சாப்பாடு கொடுப்போம். அவர் பல இடங்களுக்கு போகிறார், இருக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்றாரு, எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறோ அங்கே படுத்து உறங்குறார். இவருக்கு நல்ல உறக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு ஒரு அன்பு நிறைந்த ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக, எப்படி கொள்ளாலும் வைத்துக்கொள்ளலாம், ஒரு நல்லதொரு உறவாக இயேசுவுக்கு நல்ல சாப்பாடு சமைக்கணும், அவருக்கு நல்ல உணவு படைச்சி கொடுக்கணும், அவங்க கூட அவரை எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். இறையடியார்களை கவனிப்பது இறை மனிதர்களுக்குரிய ஒரு இயல்பு. இவர்கள் என்னுடையவர் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த கிண்ணம் தண்ணீர் தருபவர்கள் கைமாறு பெறாமல் போகார் அப்படின்லாம் வாசிக்கிறேன் இல்லையா. அதெல்லாம் கேள்விப்பட்டு மார்த்தா ரொம்ப பரபரப்பாக அந்த காரியங்களை செய்கிறான். இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அதான் உண்மையும் கூட. அது ஒரு விதத்தில் யூத பாரம்பரியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விருந்தினர்களை நல்லா உபசரிப்பாங்கங்க, நல்லா உபசரிப்பாங்க. இன்றைக்கும் கூட நம்ம இந்த காணாவூர் நிகழ்வுலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, உண்டு குடித்து மகிழ்கிறார்கள். எல்லா நேரமும் அங்கே விருந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்லது நடக்குதா உடனே ஒரு விருந்து, ஒரு சந்தோஷமா உடனே ஒரு விருந்து. சக்கை என்ன செய்கிறாரு, என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை சந்திக்க வந்துட்டார்னு உடனே அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாரு, உடனே ஒரு விருந்து கொடுக்குறாரு. லேவி பாவியாக இருக்கிறார், இந்த சுங்கத்துறையில் உட்கார்ந்துருக்கிற பொழுது இயேசுவரை போய் அழைக்கிறாரு. அந்த அழைப்பினுடைய மகிமையை கண்டு நான் இயேசுவால் அழைக்கப்பட்டு விட்டேன் என்கிற சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார், உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். இப்படி விருந்து என்பது யூத கலாச்சாரத்தில் அந்த பண்பாடோடு உரண்டர கலந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்போ அந்த யூத பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணாகத்தான் மார்த்தாவும் இருக்கிறார். வந்திருக்கிற ஆள் அல்ல, வந்திருக்கிற இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல. இவரை இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற கூடிய ஒரு மனிதர். பலரையும் இந்த சமூகம் யாரையெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள், சக்தி படைத்தவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒற்றை சக்தி உடையவராக இருக்கிற இந்த இயேசு வருகிறார் என்ற உடனே மார்த்தா கட்டாயம், நான் சொல்கிறேன், தங்கள் வீட்டில் இருக்கிற மிக உயர்தரமான உணவை சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாள். அதைத்தான் செய்தாள். இதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. நீங்கள் யூத பாரம்பரியத்தையும் இந்த பக்கம் தமிழ் பாரம்பரியத்தையும் நீங்கள் நெருக்கி வச்சு பார்க்க முடியும். இன்றைக்கு கூட நிறையா ஸ்டடிஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய ஆய்வுகள்லாம் செய்கிறாங்க. யூத மொழிக்கும் நம்முடைய இப்ரேய மொழிக்கும் நம்முடைய மொழிக்குமே தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்னா நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அது பண்பாட்டு ரீதியில், கலாச்சார ரீதியில், பழக்க வழக்கத்திலும் கூட நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு சில ஒப்புமைகள் இருக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் எப்படி வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் கவனிக்கிறோமோ அதே போல தான் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் அவர்களும் கவனித்திருக்கிறார்கள். அப்போது மார்த்தாவை குறை சொல்ல முடியுமா? மார்த்தாவை குறை சொல்லவே முடியாது. ஆனால் என்னுடைய பார்வையில் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நானே உங்கள் வீட்டுக்கு ஒரு குருவானவர், உங்கள் பங்குசாமியார் உங்கள் வீட்டுக்கு வர்றார். முதன்முறை அவங்க பங்குசாமியார் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களே, தேர் வில் பி எக்ஸைட், இந்த என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். எங்கள் பங்குசாமியார் எங்கள் வீட்டுக்கு வர்றாராம், முதன்முறையாக வர்றாரு, முதன்முறையாக அவங்க வீட்டில் அன்பியை கூட்டம் போடுறீங்க, ஃபாதர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்கிறாருன்னா வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்வீங்க. உடனே வந்த உடனே ஃபாதருக்கு அல்லது உங்கள் வந்திருக்கிற அந்த விருந்தாளிக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உயர்தனமான ஒரு உணவு கொடுப்பீங்க, நல்லா அவங்கள உபசரிப்பீங்க. வந்துட்டு போனவர் அடிக்கடி வரக்கூடிய ஒருவராக இருக்கிறார்னு வச்சுக்கோங்களே, அப்போது நீங்கள் திருப்பி திருப்பி எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே உணவு கவனிப்பாகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த உணவுக்குன்னு பெரிய ஒரு மரியாதை இல்லாமல் போய்விடும். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. முதல் முறை வர்றாரு, உணவு படைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் உண்பதற்காக மட்டும் அங்கு செல்லவில்லை, மாறாக இந்த உடலுக்கான உணவை தருகிற என் சகோதரிக்கு அவளுடைய ஆன்மாவுக்கான உணவை தரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இயேசு பயணிக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு மார்த்தா தவறிவிட்டாளோ என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஃபாதர் என்ன ஃபாதர் வந்தவங்களை கவனிக்கக்கூடாதா அப்படின்னா, வந்தவங்களை கட்டாயம் கவனிக்கணும். நாங்களும் பல நேரங்களில் பல வீடுகள்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம் இல்லைங்களா, குறிப்பாக அந்த இந்த தவசு காலங்களில் திருவருகை காலங்களில் வீடுகள்லாம் சந்திக்க போகிறது உண்டு. அப்போ முன்னாடியே கோயிலில் அறிவிப்பு கொடுப்போம், அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பங்கு தந்தையர்களாக இருக்கிற நாங்கள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்க வருகிறோம், உங்களுடைய கனிவான கவனத்திற்கு தந்தையவர்கள் உங்கள் இல்லம் சந்திக்க வருகிற பொழுது தயவு கூர்ந்து எந்த ஒரு உணவுப் பொருளோ அல்லது தேநீர் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பதை தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் மக்களுடைய அன்பு தாங்க முடியாது பார்த்துக்கோங்க. அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஃபாதர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த வீடு சந்திச்சுட்டு வரும்போது நைட்லாம் போட்டு வயித்த போட்டு பெறட்டும், அன்பு தொல்லை தாங்க முடியாது மக்களுடைய அன்பு தொல்லை. அப்போது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒன்று ஒன்றா சாப்பிட்டா கூட வயிறு என்னத்துக்காகிறது, அப்படியே உடல்நிலை சரியில்லாமல் போன அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்கிறது. நான் அப்படி தான் நினைக்கிறேன், இயேசுவுக்கு அந்த போல் ஒரு தர்ம சங்கடத்தை ஒருவேளை மார்த்தா ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் மார்த்தாவுடைய இன்டென்ஷன் இஸ் குட், அவள் வந்தவருக்கு கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு அதை கடந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார். மார்த்தா செஞ்ச காரியத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிழை அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது காரியம் என்னென்னா, மார்த்தா சடங்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னது யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் அந்த சட்டம், யூத சட்டம் என்ன சொல்லுகிறது, விருந்தாளிகளை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்பும் அப்படின்னு சொல்லுது. அதை மனசில் நல்லா உள்வாங்கிட்டா, யார் வந்தாலும் நல்லா கவனிக்கணும், யார் வந்தாலும் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்றது தெளிவாக புரியலை. யார் வந்தாலும் கவனிக்கிறது ஒன்று, ஏசாண்டர் வந்தால் வேறு மாதிரி அப்படின்றத அந்த இடத்துல மார்த்தா ஒருவேளை தவற விட்டிருக்கலாம் என்று நான் சிந்திக்கிறேன். இந்த மார்த்தாவுடைய மனநிலை இன்றைக்கி நம்மகிட்ட பல நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறது. சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம கட்டி பிடித்து கொண்டு நாம் பல நேரங்களில் இந்த காரியங்களை செய்கிறது உண்டு. பவுலியார் சொல்கிறார் இல்லையா, சட்டம்தான் என்னை பாவத்தில் விழச் செய்தது அப்படின்னு அவர் சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, மார்த்தா எங்கே தவற விட்டாங்கன்னா, முதல் காரியம் சட்ட ரீதியாக நல்லா கவனிக்கணும் அப்படின்றதான் மனசில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் உணர்ந்திருக்கலாம். ரெண்டாவது, வந்திருக்கிறவர் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் அப்படின்றத மார்த்தா கொஞ்சம் புரிந்து செயல்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பல நேரங்களில் நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தினுடைய மையப் பொருளை மறந்து போய்விடுவோம். அந்த காரியத்தினுடைய மையத்தை என்ன செய்வோம், மறந்து போய்விடுவோம். இப்போ என்ன மையப் பொருத்து அப்படின்னா, இயேசு ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், கொஞ்சம் களைப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்து சிறிய சுற்றுண்டி கொடுத்து உடனடியாக அவரோடு உட்கார்ந்து பேசுறத கேட்கிறது தான் இயேசு விரும்பக்கூடிய ஒரு செயல். இங்கே மையமே அடிபட்டு போச்சு. முழுக்க முழுக்க சமைக்கிறதுல இந்த அம்மா தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, மையத்தை சாரத்தை இழந்து போய்விடுவோம். எப்படி சொல்கிறீங்க, இன்னைக்கு நான் நம்ம பல நேரங்களில் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கிறது இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய கல்யாணங்கள் வந்து என்ன சொல்கிறது, இலைமறை காயாக நடந்து போச்சு. நாலு பேருக்கு மத்தியில் ஆயிரம் பேர் கூட்டி நடத்த வேண்டிய கல்யாணத்தை நாலு பேர் பத்து பேருக்குள்ளே வந்து அரசுடைய உத்தரவுலாம் பெற்று அவங்க நடத்துனாங்க பார்த்தீங்களா. அந்த பெற்றோர்களுக்கும் அந்த திருமணத்திற்கு உட்படுத்தப்பட்ட கணவன் மனைவி அல்லது மணப்பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தம் என்ன, எங்கள் கல்யாணத்துக்கு நிறையா பேர் வர முடியாமல் போச்சு பாத அப்படின்னா என்ன, கூட்டத்தை நினச்சா பேசுகிறாங்க இல்லை. மைய பொருள் என்ன அப்படின்னா, நாலு பேர் வந்து நம்மளை வாழ்த்தணும், நம்மளை ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொல்லி நாலு பேர் நம்ம தலையில் சிலுவை போட்டு நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அது இழந்து போனதுதான் இன்றைக்கி இருக்கிற வருத்தம். இன்றைக்கி லாக்டவுன் முடிஞ்சக்கப்புறம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் கல்யாணத்துக்கு போகிற பொழுது போனோமா, மொய்ய போட்டோமா, போனோமா, இருக்கையில் சீட்டில் இடத்த பிடிச்சோமா, சாப்பிட்டோமா, அடுத்த கல்யாணத்துக்கு போனோமா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேமே ஒழிய, வந்ததுடைய நோக்கம் என்ன, அந்த பிள்ளைங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். இப்போ அதிகபட்சம் என்ன செய்கிறாங்க, கூட்டத்தோட கூட்டம் ரெண்டு ஓரமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஓகே நம்ம வந்து வீடியோவில் வந்து தெரிஞ்சிட்டோம், நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இதுதான் மார்த்தாவுடைய மனநிலை, இது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம்னா அந்த காரியத்தை தெளிவாக செய்யணும். இங்கேருந்து நம்ம மக்கள் கால்நடையாக நடந்து போவாங்க, எங்கே போவாங்க, இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கெலாம் போவாங்க. எங்கள் ஊர் சிவகங்கையிலேருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு ஆறு நாள் பயணங்க, ஆறு நாள் நைட்டு ஆறு நாள் பகலும் நடந்து தான் போவாங்க. இவ்வளோ தூரம் நடந்து போவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த ஆம்பளைகள்லாம் யார் யாரெல்லாம் பாத யாத்திரையாக போகிறாங்களோ அவங்க நடந்து போயிடுவாங்க. பின்னாடி வந்து சொந்த பந்தங்கள் அடுத்து ஒரு நாள் முன்னாடி கிளம்பி போய் அவங்க சேருவாங்க. அப்போ நடந்து போகிறவங்களும் காரில் வந்து சேர்றவங்களும் பஸ்ஸில் வந்து சேர்றவங்களுக்கும் சரியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படிலாம் போயிட்டு வர்றவங்க பல பெற்றோர்கள், குறிப்பாக அந்த மனைவிமார்கள்லாம் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, சாமி ஏன் தான் வேளாங்கண்ணிக்கு போகணும்னு ஆகிப்போச்சு, போய் மாலையை கலட்டினது தான் கதி, அதுக்கப்புறம் ஆள் தலகால் தெரியாமல் தண்ணியை போட்டு வந்துட்டார், அப்போ கோயிலுக்குள்ளேயே நுழையவே இல்லை, மாலையை கழட்டி போட்டவர் எங்கிட்டு போனார்னே தெரியல, அப்படிலாம் வந்து புலம்புவாங்க. மையத்தை இழந்துடுறோம், அந்த சாரத்தை இழந்துடுறோம், ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சடங்கு சம்பிரதாயங்களை பிடிக்கிறமே ஒழிய அதில் இருக்கிற சாரம் என்ன, பக்தி முயற்சிகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கமே ஒழிய அதில் இருக்கிற சாரம் என்ன அப்படின்றத நம்ம விளந்து போகிறோம். அப்படின்னா இது மார்த்தாவுடைய, அந்த மார்த்தா செய்கிற ஒரு தவறுகளில் இது ஒரு தவறாக இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எதை மையமாய் கொண்டிருக்க வேண்டுமோ அதை பிடித்து கொள்ள வேண்டும், நறுக்குன்னு பிடித்துக்கொள்ளணும். இன்றைக்கி இருக்கிற ஒரு 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 அவமானத்துக்குரிய ஒரு செயல் அல்லது வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 30,000 குறையாமல் எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய காஸ்ட்லி ஃபோனாக வாங்குகிறாங்க, பெரிய பெரிய ஃபோன் வச்சுருக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற அந்த கேமராஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, நான் பார்த்தது தான் சொல்கிறேன், ஒரு ஊரில் நற்கருணை ஆசீர்வாதத்துக்கு போயிருந்தேன், பெரிய நல்ல அழகாக அந்த ஃபாதர் என்ன பண்ணியிருந்தார், பின்னாடி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டு நற்கருணை ஆசீர்வாதம் எழுந்து இடத்துக்கெல்லாம் பெரிய கதிர்பாத்திரம்லாம் வச்சு பயங்கரமாக வச்சுருந்தார். நானும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த வழிபாடு ஜபம் மறைவுரை எல்லாம் கொடுத்துட்டு அந்த நற்கருணையை தூக்கி பிடிச்சேன், பார்த்துக்கோங்க, தூக்கி கொடுத்து இறுதி ஆசீர் கொடுப்போம் இல்லையா, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் மூணு பக்கம் சிலுவப்படும் போது இந்த பக்கம் இடது பக்கம் போடுறேன், இந்த பக்கம் இருக்க ஆளுக்கு போகிற செல்ஃபோனை தூக்கிட்டு அப்படியே என் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன 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 இந்த சென்ஸ் என்ன எடுக்கல, அந்த நற்கருணை கதிர்பாத்திரத்தை எடுக்கிறாங்க. என்னவா, எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் வந்தார், எங்கள் ஊரில் வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு நற்கருணை ஆசீர்வாதம் நடந்துச்சு அப்படின்றத ஊருக்காரங்களுக்கு சொல்கிறதுக்கு, ஊரில் இருக்கவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு, இதுக்காக நற்கருணை ஆசீர்வாதம் கொண்டாடப்படுகிறது. கண்ணால் காணக்கூடிய ஒரு அரிய பெரும் காட்சியாக இருக்கிற அந்த நற்கருணை நமக்கு முன்பாக ஆண்டவர் எழுந்தருள் நிற்கிற பொழுது அதை காட்சிப்படுத்துவது என்ன ஒரு ஆனந்தம் இருக்கிறது. மையத்தை இழந்து போனோம், சாரத்தை இழந்து போனோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலை சாப்பிட்றோம் இல்லையா, கடல் நிலக்கடலை சாப்பிட்றோம்ல, கடலையை உடச்சி பருப்பை கீழே தூக்கி போட்டு கூட திங்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் இதுக்கு எப்படி வேணால் நீங்கள் விளக்கத்தை எடுத்துக்கலாம், வாழைப்பழத்தை உரித்து பழத்தை தூக்கி வெளியில் போட்டு தோலை திங்கிற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி நாம் செய்கிறோம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் வரும்போது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் தேவையான காரியங்களை காட்சிப்படுத்த வேண்டும். ஆனால் கண்ணால் காணக்கூடிய அந்த தரிசனத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அந்த மையத்தை இழந்து போகிறோம். சமைக்கிறதில் அம்மா பிஸியாக இருந்தவங்க இயேசுடைய காலடியில் உட்காந்து கேட்குறதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கியிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. மூணாவதாக இந்த மார்த்தா என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புலம்புறாங்க, பார்த்துக்கோங்க, புலம்புறாங்க. என்ன புலம்பல், பாருங்க ஆண்டவரே நாமத்திரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இங்கே பார்த்தீங்களா எனக்கு வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சிட்ருக்கேன், எங்கள் தங்கச்சி காரியை பாருங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேலை செய்யாமே இருக்கலாம். இது இன்றைக்கி நிறையா பேர்ட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் தான் கோயிலை கூட்டுறேன், நான் தான் அன்பியம் பார்க்குறேன், நான் தான் என் குடும்ப பொறுப்பை சுமக்கிறேன், என் பிள்ளைகளை நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் தான் என்ன செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் செய்யலை அப்படின்றத நம்ம குறையாக சொல்ல வர்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம செய்யாமே இருக்கலாங்க, அதுக்கு நம்ம செய்யாமே இருக்கலாம். என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த குடும்பங்கள்லாம் இந்த கூட்டு குடும்பம்ன்ற அந்த ஒரு அந்த வார்த்தையே இன்றைக்கி கிட்டத்தட்ட வழக்கொழிந்த ஒரு வார்த்தையை போல் ஆகிவிட்டது. அப்போ என்னது, பிள்ளைகள்லாம் பிரிஞ்சு மூணு பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னா மூணு பிள்ளைகளும் மூணு ஊரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கொச்சையாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, குரங்கு எப்படி இந்த பந்தை தூக்கி போடுமோ அதுபோல் பேரண்ட்ஸை வந்து ஒரு மாதம் நீங்கள் ஒரு மாதம் நாங்கள், மூத்தவர் வீட்டில், இளையவர் வீட்டில், நடுவர் வீட்டில் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்களையும் அப்பாக்கள் என்ன செய்வாங்க, வீடு மாற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பங்கில் இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட செய்தி, நான் சந்தித்த அனுபவங்களை தான் சொல்கிறேன். அப்போலாம் வந்து சொல்லுவாங்க, என்னக்கா வர வாரம் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பியே, இப்போ காணா டெய்லி பூசைக்கெலாம் வருவியே காணா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஐயோ ஏன் ஃபார் கேட்குறேன், மாமனார் மாமியார் வீட்டில் வந்து கிடந்துக்கிட்டு அதுகளுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வர சமைச்சு போகிறதே என் வேலையாக இருக்குது, அதை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு, இதை செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க மூத்தவர் வீட்டுக்கு போனால் அவங்க அங்கே போய் இருக்க மாட்டேன்றாங்க, சின்னவர் வீட்டுக்கு போனால் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா காரியமும் செஞ்சு தான் கொடுக்குறாங்க, செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லலை, சமைச்சு கொடுக்குறாங்க, துணி துவச்சு போடுறாங்க, அவளுக்கு எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, புலம்புறாக. புண்ணியம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா, புண்ணியம் கிடைக்கவே செய்யாது. மார்த்தா பண்ண மிகப்பெரிய தவறு இந்த மூணுமே வந்து சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கூட, என்னுடைய பார்வையில் மார்த்தா இந்த காரியத்தை கட்டாயம் செஞ்சுருக்கவே கூடாது. முடிஞ்சளவு நீ செய்யி, முடிஞ்சளவு செஞ்சு முடிச்சுட்டு ஆமாம், அப்போ வந்து உன் தங்கச்சி தானே மரியா, மரியாட்ட கேட்டுக்கலாம், ஏசு என்ன சொன்னார் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனால் என்ன செய்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதோடு மட்டும்லாம் அது நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏசு மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை இங்கே ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு எஃப்ஐஆர் அங்கேயும் ஃபைல் ஆகுது. என்ன சொல்கிறாரு வசனம், என்ன சொல்லப்படுகிறதுன்னு, ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாலே உமக்கு கவலை இல்லையா, உனக்கு கவலை இல்லையா? இப்போ என்ன ஏசுவாக கேட்டார், எனக்கு வந்தோன்னு நல்ல பண்ண மாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்து வச்சு எனக்கு நல்ல பலகாரம் கொடுன்னு கடவுளாக கேட்டு ஏசுவாக கேட்டார். இந்த அம்மாவாக தான் செய்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இயேசு மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு உதவும்படி அவளை சொல்லாமல் இருக்கிறையே, உமக்கு என்ன குறித்து கவலை இல்லையா என்று கேட்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, கடவுள் மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு கடைசியில் இந்த அம்மாவுடைய எண்ணம் அங்கு வந்து நிற்கிறது. இப்போ தான் இயேசு சொல்லுகிறார். இதை நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எப்படி யோசிச்சு பார்க்கலாம், மார்த்தா வந்து இயேசு வந்த உடனேயே தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டீங்க, பாரு இன்னைக்கு இயேசு வந்துட்டார், நீ வழக்கம் போல் போய் எப்பையும் போல் அவருடைய காலடியில் போய் உட்காந்துடாத, ரெண்டு பேரும் வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி சீக்கிரமாக முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் போய் இயேசுடம் உட்காந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்போம் அப்படின்னு ஒரு டீல் பேசியிருக்கலாம். ஆனால் மார்த்தா அந்த இடத்துலையும் தவற விட்டாங்க. இப்போ என்ன, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்றதும் இயேசுவுக்கு தெரியணும், அதே நேரத்தில் நானும் இயேசுடைய காலடியில் உட்காந்து வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கிராமத்து பக்கம்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பழமொழி சொல்லுவோம், என்ன தெரியுமா, கூழுக்கும் ஆசையாக மீசுக்கு மீசைக்கும் ஆசையாக அப்படின்வாங்க. அதுதான் மார்த்தா அந்த இடத்துல நடந்து கொண்ட விதமாக தெரிகிறது. இது எதுவுமே மார்த்தாவை குறை சொல்வதற்காக அல்ல, இந்த மார்த்தாவினுடைய மனநிலை நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மார்த்தாவையும் குறைபட்டு சொல்ல முடியாது, மரியாவையும் குறைபட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், ஏசு எந்த இடத்துலையாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை அந்த இடத்துல சொல்லுவார். இப்போ உழைப்பு, மார்த்தாவுடைய உழைப்பை அவர் முக்கியமாக நிராகரிச்சிட்டார்னு எடுத்துக்கிற முடியுமா? அப்படி எடுத்துக்கூடாது. இயேசு ஆண்டவர் மார்த்தாவுடைய உழைப்பை நிராகரிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்க்குற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் மரியாவுடைய செயல்பாடு அந்த இடத்தில் கொஞ்சம் மெச்சக்கூடிய ஒரு நிலையில் தெரிகிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் நினைக்கிறேன், இட் இஸ் நாட் அ பெஸ்ட், நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். மார்த்தா வந்து பெஸ்ட்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். மார்த்தாவை பெஸ்ட், மரியாவை பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் பெஸ்ட்டாக வந்து மார்த்தாவை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும். இதோட சேர்த்து என்ன காரியம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல மரியாவுடைய செயல்பாடை கொஞ்சம் தூக்கி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே நற்செய்தியாளர்கள் அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப எழுதுகிற நிகழ்வு தான். உண்மையிலே நடந்த நிகழ்வை கொஞ்சம் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப கட்டமைத்து அதை மக்களுடைய வெளிச்சத்திற்கு அவர்கள் புரிந்து கொள்ள தன்மைக்கு ஏற்பாக எழுதுகிறாங்க. இப்போ என்ன புரிதல் அப்படின்னா, அன்றைக்கி நிறைய பாவிகள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார். நம் தொடக்கத்தில் சொன்னது போல் சக்கைவை மணந்திருப்பிறார், சக்கைவை சந்திக்கிறாரு, அதே போல் யார் நம்ம லேவி என்று சொல்லப்படக்கூடிய மத்தையவை சந்திக்கிறாரு. இப்படிலாம் சந்திக்கும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, இயேசு எங்கே போனாலும் விருந்தாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், அது தவறான ஒரு பார்வை அப்படின்றத விளக்குவதற்கு மார்த்தாவை மரியாவை இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தி சொல்கிறாரு. பாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், யாருக்கு சொல்கிறாரு, பாவிகளாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற பல பேர் ஆண்டவருக்கு உணவு படைச்சா நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து தான் இயேசு இந்த மார்த்தாவுடைய செயல்பாடையும் மரியாவுடைய செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து, நீங்கள் மார்த்தா போல இருந்து விடாமல் மரியா போல நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னா கொஞ்சம் இறை ஞானம் வேணும். நீங்கள் வெறுமனே அறிவார்ந்த தளத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏசு என்ன எப்படி இருக்கார், ஒரு தலை பட்சமாக இருக்கிறாரு, அவர் என்ன மரியாவுக்கு நெருக்கமாகவும் மார்த்தாவுக்கு சற்று தள்ளி இருக்கிறது போல் நமக்கு தெரியும். பட் இறை ஞானத்தோட கான்டெக்சுவலைஸ், அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை நற்செய்தியாளர் லூக்கோ டிசைன் பண்ணுகிற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இருந்த நிலைப்பாடு, மனநிலை ஓட்டத்தை உடைத்து ஒரு புதிய அல்லது ஒரு சரியான பார்வையை கொடுப்பதற்கு மார்த்தாவையும் மரியாவையும் இயேசு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார் என்பது நான் புரிந்து கொண்ட ஒரு விதமாய் நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, மார்த்தாவை போல அடுத்தவர் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் ஆண்டவர் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இருங்கள். அதே நேரத்தில் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறத நாம் உட்கார்ந்து கவனிக்கிறதா, அதைத்தான் அவர் ரொம்ப விரும்புகிறார். என்ன, உடலுக்கு தேவையான உடல் உணவை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் உன் ஆன்மாவுக்கு தேவையான உணவை நான் தருகிறேனே, அதை நீ எப்போது பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று ஆண்டவர் இந்த நாள் நம்மளை பார்த்து கேட்குறார். பல நாட்களில் இந்த கிராமங்களுக்கு திருப்பள்ளி போகிற பொழுது, கிராமத்தில் இருக்கிற அந்த திருவிழா திருப்பள்ளிக்கெல்லாம் போகிற பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கூத்து நிறைய நடைபெறும். கறி வாங்கி சமைச்சு வர்றவங்க, போறவங்க, சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க. பார்த்துக்கோங்க, கோயிலில் உட்காரவே முடியாது, இதையும் கூட கொடுமையான காரியங்கள் நடக்கும் பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே பூசை லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க, போயிருப்போம் சொந்த பந்தங்கள்லாம் வர்றதுக்கு லேட்டாகிரும், கொஞ்சம் லேட்டாக கால் மணி நேரம் லேட்டாக தான் பூசை ஆரம்பிப்போம். பூசை ஆரம்பிக்கிறதுக்கு வெஸ்ட்மன் போட்டுக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, பூசை உடுப்பை போட்டுக்கிட்டு இருப்போம். கோயில் பிள்ளையாவது ஊர் காரியஸ்து யாராவது வருவாங்க, கோயில் பிள்ளை அல்லது ஊரில் இருக்க முக்கியஸ்தர்கள் யாராவது வந்து சாமி கொஞ்சம் மறையுறை சுருக்கமாகவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அது உங்களுக்கு பெருசாக தெரியல. இதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த ஒரு ஆதங்கமாக நானும் பார்க்குறேன். வார்த்தை போல் பல காரியங்களை நம்ம பரபரப்பாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஆன்மாவை வெளப்படுத்தும் என்கிற இந்த செய்தியை சுமந்தவர்களாக இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.